மனிதர்கள் யாவருமே நம்பிக்கையுடையவர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளிலும் நாம் நம்பிக்கையோடு வாழ்கின்றோம். மறுநாளை பற்றிய கவலைகளோடு வாழ்கின்றோம் அல்லது கவலை அற்று அமைதியோடு வாழ்கின்றோம். இன்றைய நாளை பற்றி சந்தோஷமாக வாழ்கின்றோம் அல்லது இந்த நாளை பற்றிய அமைதியை கொண்டு வாழ்கின்றோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று நாம் நமக்குள் கேட்கும் பொழுது, இன்றைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகின்றது. என்னுடைய உள்ளத்தில் இருந்து என் மனதிற்கு தெளிவாக அறிவிக்கப்படுகின்றது, இப்பொழுது இன்று இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எனக்கு வேண்டாம், நான் அந்த எல்லையில் அமைகின்றேன். எந்த கஷ்டம் எனக்கு வேண்டாம் என்று எண்ணுகின்றேனோ அந்த எல்லையின் மீது நான் அமைகின்றேன், வேண்டாம், இது இனி என்றென்றுமே என்னுடைய வாழ்க்கையில் இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் வேண்டாம். என்னுடைய முதலாவது தேவை, இப்பொழுது இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நான் நீங்கினால் போதும், பின்னர் எப்படி வாழ வேண்டும் என்ற அடுத்த கேள்வியை நம்முடைய மனதில் நாம் கொள்கின்றோம். எப்பொழுதும் இனி இந்த கஷ்டங்கள் எனக்கு வேண்டாம், இனியும் புதிய கஷ்டங்களும் வேதனைகளும் வேண்டாம். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு தேவையை எந்த நேரமும் உங்களுடைய இறைவன் கேள்விகளை கொண்டு அவற்றுக்கான பதில்களை உங்களிடமிருந்தே பெறுகின்றான். இறுதி நாள் வரையில் எனக்கு நன்மைகளும் சுகங்களும் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். அந்த நன்மைகளும் சுகங்களும் உணர்வின் அடிப்படையில் கேட்கின்றீர்களா அல்லது பொருள்களின் அடிப்படையில் கேட்கின்றீர்களா? உணர்வின் அடிப்படையில் நான் கேட்கின்றேன். எனக்கு சுகத்தோடு சுகம் அனுபவிக்கக்கூடிய, சுகத்தோடு சுகம் அதிகரிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வேண்டும். கஷ்டங்கள் இனியும் நீங்க வேண்டும், இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இனியும் விலக வேண்டும். ஒரு சிறு அணுவளவு களைப்பும் சோர்வும் என்னை தீண்டக்கூடாது. இவை எனக்கு வேண்டுமா என்று கேட்கும் பொழுதுதான் நமக்கு இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கத்தான் செய்கின்றது. நமக்கு வேண்டும், பேராசையை கொள்ளாதீர்கள் என்று கூறுவார்கள். பெரிய ஆசைகள் எல்லாம் வேண்டாம். இன்று எனக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கின்றதோ அது வேண்டாம் என்று என்பது பேராசை இல்லை. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, நான் தான் வாழ்கின்றேன், நான் தான் சம்பாதிக்கின்றேன், நான் தான் படித்திருக்கின்றேன், அந்த படிப்பு எனக்கு வேலையை கொடுக்கும், அந்த வேலை எனக்கு பணத்தை கொடுக்கும், அந்த பணத்தை கொண்டு நான் வாழ்வேன், இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் கஷ்டங்களோடு. உடல் கஷ்டமும் உண்டு, மனதின் கஷ்டமும் உண்டு. இந்த இரண்டு கஷ்டங்களில் எது மோசமானது என்று இறைவன் கேட்கின்றான். அதற்கான பதில், மனதின் வேதனை உடலின் வேதனையை விட மோசமானது. எனக்கு உடலில் எந்த வேதனையும் கிடையாது, ஆனால் என் குடும்பத்தில் எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. அந்த கஷ்டம் அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை விட இங்கு கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கிறது, வேதனை ஜாஸ்தியாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் படக்கூடிய வேதனைகள், என்னுடைய பெற்றோர்கள் படக்கூடிய வேதனைகள், எனக்கு எந்த வேதனையும் இல்லை, அது எனக்கு துன்பத்தை கொடுக்கின்றது. அப்படியானால் நீங்கள் துன்பங்களிலிருந்து விலக வேண்டும் என்பது உண்மையானால், உங்களை அடுத்திருக்கும் மற்ற மனிதர்களுக்கு துன்பங்கள் வேண்டாம் என்று நீங்கள் விரும்பும் பொழுது உங்களுடைய துன்பங்கள் நீக்கப்படுகின்றன. உங்களுடைய மனம் அமைதிக்காக வேண்டி மற்றவர்களுடைய துன்பங்கள் நீக்கப்படுகின்றன. உயிர் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமானதாக அமைத்திருக்கின்றான், உடல் வாழ்க்கை இல்லை. எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் என்று கேட்பார்கள். முதலில் வயிற்று பிச்சைக்காக ஆரம்பிப்பார்கள். பிறகு உயிர் போகுமோ என்ற நிலை ஏற்படும் பொழுது உயிர் பிச்சை இறுதியாக. நாம் அறிய வேண்டியது, உயிர் வாழ்க்கை வாழ்கின்றோமே தவிர உடல்கள் சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழவில்லை. இது நம்முடைய சுகமான நாளைய வாழ்க்கைக்கான ஆதாரபூர்வமான உளப்பூர்வமான அடிப்படை. உயிர் வாழ்க்கை மிக முக்கியமானது. என்னுடைய கவலைகள் என்னுடைய உயிரை பாதிக்கும். என்னுடைய பயம் இன்னும் அதிகமாக என் உயிரை பாதிக்கும். என்னுடைய அதிர்ச்சியும் பதற்றமும் பரிதவிப்பும் உயிரை போக்கியும் விடும். என் உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இளமையாக இருந்தாலும் சரி, அது கணக்கிலேயே கிடையாது. உடல் வாழ்க்கை வேண்டாம், உயிர் வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பும் பொழுது மனம் அந்த உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிவிக்கப்படுகின்றோம் உள்ளத்திலிருந்து இறைவனால். எவ்வளவுதான் என்னுடைய அறிவை கொண்டு நான் உபயோகப்படுத்தினாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, உயிர் வாழ்க்கையை உங்களால் அளிக்க முடியாது. மனம் திருப்தியுடனும் மனம் சுகமான அனுபவங்களோடும் சுகமான நம்பிக்கையோடும் வாழ்ந்தால் தவிர மனதில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் உயிரோட்டத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள். எனக்கு உடல் வாழ்க்கை முக்கியம் என்று நான் எண்ணும் பொழுது மன வாழ்க்கையை விட்டுவிட்டேன். மனதிற்கும் உடலுக்கும் இடையே உயிரோட்டம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது, அதை பற்றியும் கவலைப்படவில்லை. எனக்கு உயிர் இருக்கின்றது, அது என்றைக்குமே இருக்கும், நிச்சயமாக விதமாக அல்ல. உயிர் பிரியும், உயிர் பலவீனமடையும், உயிரின் ஆற்றல் குறையும். இவை அனைத்துமே உண்மை என்று நீங்கள் சிந்தித்து உணராத வரையில் இது ஏதோ இருக்கிறது என்று தோன்றும். நிச்சயமாக இதுதான் வாழ்க்கை இருக்கிறது. வாழ்க்கை என்பது உடல் வாழ்க்கை அல்ல, உயிர் வாழ்க்கை. உயிர் பாதுகாக்கப்பட மனம் மிக்க வாழ்க்கையாக வாழ வேண்டும். மனம் எதனை விரும்புகிறது என்றால் உச்சக்கட்டத்தை விரும்புகின்றது. அழகான வாழ்க்கையினுடைய உச்சத்தை விரும்புகின்றது. சிறப்பான வாழ்க்கையின் உயர்வை விரும்புகிறது. இவற்றுக்கு உருவம் கிடையாது, மறைவானவை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுடைய எண்ணத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. என்னுடைய எண்ணம் என்னுடைய இறுதி நாள் வரையில் உள்ள எண்ணமாக இருக்கின்றது, இன்றைய நாளின் எண்ணம் கிடையாது. ஆனால் நாம் அந்த இறுதி நாளை பற்றி எண்ணம் கொள்ளாமல் என்னுடைய வளர்ச்சியை நான் கவனிக்க வேண்டும். சிறிதாக ஆரம்பித்து வளர்ச்சியின் முதிர்ச்சி வரையில் நான் செல்கின்றேன். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் அழகான வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறதே தவிர இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படியே போனால் போதும் என்ற அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைக்கவில்லை. அவ்விதமாகத்தான் உங்களுடைய இறைவன் உங்களுடைய மனதை படைத்திருக்கின்றான். மனம் என்பது ஒரு பொக்கிஷம். அது சாதாரண ஏதோ ஒன்று இருக்குது, அந்த அடிப்படையை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மனதிற்கு ஒரு வேதனை வரும்பொழுதுதான் அங்கு அமைதி குடிகொண்டிருக்க வேண்டுமே என்று விரும்பக்கூடிய அந்த நேரத்தில் தெரியும் அது எப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அடக்கி ஆடக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை. அமைதியை அது பொக்கிஷமாக அடைய வேண்டும். அந்த அமைதி நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும். ஒரு நாள் பொழுதை போன்று மறுநாள் இல்லை, அந்த மறுநாள் இன்னும் அழகான அமைதியை கொண்டு பூர்ணமாக அமைய வேண்டும். அதனுடைய வளர்ச்சிக்கு எல்லை கிடையாது. இது வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இதுவரையில் அதை பற்றி நான் கவனிக்கவில்லை. இது வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த அமைதிக்குரிய படைப்பு உயிர். சுகமான அழகான நீரோட்டமிக்க அந்த உயிர் உங்களுக்காக படைக்கப்படுகின்றது. நீங்கள் ஒவ்வொரு பொழுதிலும் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மனதின் நிலைப்பாட்டை கொண்டு உயிர் வாழ்க்கைக்காக. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அனுபவங்கள், மனிதர்கள் கற்பிக்கக்கூடிய வழிமுறைகள், சடங்குகள் எந்த ஒன்றுமே உயிர் வாழ்க்கைக்கு ஒருபோதும் உதவாது. உடல் வாழ்க்கை, அந்த உடல் வாழ்க்கை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக உங்களுக்காக அல்ல. மன வாழ்க்கை உங்களுக்காக, மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியாது. இந்த இரண்டுக்குமே இடையே இருக்கக்கூடிய உயிரோட்டம் சமுதாயத்திற்காக நிச்சயமாக தங்கள் புலத்திலிருந்து மன அமைதிக்காகவும் மனமிக்க வாழ்க்கைக்காகவும் மனதின் தூய்மைக்காகவும் மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கை கொடுக்கும். மற்ற மனிதர்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் மனதை பற்றிய கவலை அந்த மனம் நான் சமுதாயத்தில் வாழ பிறந்தவன் என்பதை அறிவிக்கும். தனித்து நடுக்காட்டில் வாழ்பவர்கள் இல்லை, அல்லது பாலைவனத்தில் தனித்து விடப்பட்டவர்களாகவும் இல்லை. மனித சமுதாயம் வேண்டும். மனித சமுதாயம் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. ஒருவருக்கு உதவி கொண்டாமல் உங்களால் வாழ முடியாது. பிரதி உபகாரம் பார்க்காமல் நீங்கள் வாழ வேண்டும். என் புறத்திலிருந்து மற்றவர்களுக்கு உதவி கொடுக்க வேண்டும். மற்றவர்களிடமிருந்து எனக்கு அவர்களுடைய மனப்பூர்வமான உதவி வர வேண்டும். ஒருவருக்கொருவர் அழகான உறவுகளோடு உதவி கொடுக்கக்கூடிய உறவுகளோடு என்னிடம் இருக்கக்கூடிய அதிகபட்சமானதை மற்றவர்கள் கொடுக்கின்றேன், மற்றவர்களுக்கு அதிகபட்சமானதை என்னிடம் கொடுக்கின்றார்கள். இவ்விதமாக சமுதாயம் வாழ வேண்டும். இதில் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக நான் அமைத்திருக்கின்றேன் என்று இறைவன் கூறுகின்றான். அதனை இப்பொழுது நம் மனதில் பார்ப்போம். இது நன்மையானதா, அழகானதா, இது தேவையானதா, இப்படியும் வாழ்ந்தால் என்ன, அல்லது இது தேவையில்லாத வாழ்க்கையா, கேளுங்கள். உங்களுடைய உள்ளம் அதற்கு பதில் சொல்லும். நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேவையானது, அவசியமானது. என்னுடைய வாழ்க்கை இறை பொருத்தத்தோடு அமைய வேண்டும். இறைவனுடைய உதவி உங்களுக்கு இருக்கின்றது. உங்களை இறைவன் பிழைத்தான், உங்களை இறைவன் பிழைத்தான், அவ்வளவு. 700 கோடி மக்களையும் இறைவன் பிழைத்திருக்கின்றான். வாழ வைத்துக் கொண்டிருப்பவனும் அவன்தான். உங்களுக்கு உரியது அவர்களுக்கும் இருக்கிறது, உணவு. உங்களுக்கு உரியது அவர்களுக்கும் இருக்கிறது, காற்று. உங்களுக்கு உரியது மற்றவர்களுக்கு இருக்கிறது, தண்ணீர். உங்களுக்கு உரியது மற்றவர்களுக்கு இருக்கிறது, இயற்கையினுடைய எழில். அந்த சுவாசம், அந்த ரம்யம், அந்த அழகு, ஒவ்வொருவருக்கும் அழகு. இதில் எதனை நீங்கள் மற்றவர்களுக்கு மறுப்பீர்கள்? ஆனால் அவ்வளவையும் மறந்து தான் மட்டும் வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது நாம் இறைவனை விட்டு விலக்கப்படுகின்றோம். நீங்கள் தனித்து வாழ்ந்து பழகுங்கள். உங்களுக்கு நீங்களே வாழுங்கள். என்னை அழைக்கக்கூடாது. இறைவனிடமிருந்து பிரிகின்றோம். மனதை விட்டும் என் உயிர் பிரிகிறது. மனதிலிருந்துதான் உயிர் பாதுகாக்கப்படுகின்றது. மனதிலிருந்துதான் உயிர் படைக்கப்படுகின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் புதிய படைப்பாக படைக்கப்பட்டால் தவிர அழியக்கூடிய சூழ்நிலை அடைவோம். மனம் என்றுமே அழியாது. மனம் பேதலித்து போகும், அழியாது. கடைசி மூச்சு பிரியும் போது கூட மனம் பரிதவிக்கும், உயிர் போகிறது என்று. மனம் அழியாது, உயிர் பிரிந்துவிடும். உடல் அழிந்து கொண்டிருக்கின்றது ஏற்கனவே. அது அழியவும் செய்யும், மண்ணோடு மண்ணாகவும் போகும். உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவலமே உலகத்தினுடைய சுகப்பொருள்கள், பணம் உட்பட. இந்த உலகத்தினுடைய சுகப்பொருட்களையும் பணங்களையும் சம்பாதிப்பதற்காக நாம் வைத்திருக்கக்கூடிய சில ஏடுகள், புத்தகங்கள். இந்த படிப்பு அறிவு என்பது உங்களுடைய மனதிற்கு ஒருபோதும் பொருந்தாது. சிறு குழந்தைகளுடைய இருதயம் தெய்வத்தின் இருதயத்திற்கு சமமானது என்பது தெரியும். அந்த குழந்தைகளை படிக்கச் சொல்லும்பொழுது அது வெறுக்கும். இந்த ஞானங்கள், மனிதன் இருக்கக்கூடிய இந்த அழகான ஞானமிக்க இந்த வாழ்க்கை, மனமிக்க இந்த வாழ்க்கை இந்த படிப்பை ஏற்கும் பொழுது மறுக்கிறது. காரணம், இந்த படிப்பு இறந்த காலத்தின் படிப்பு. மனதில் இருக்கிறதோ நாளைய வாழ்க்கைக்கான உத்வேகம், வாழ வேண்டும் என்ற அந்த உத்வேகம், சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த அழகான உத்வேகம். மற்ற மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து அரவணைத்து வாழ வேண்டும். அவ்வளவு பேருக்கும் என்னிடமிருந்து நன்மைகள் போக வேண்டும். நன்மை என்பது காசு பணம் அல்ல. இன்றைய வாழ்க்கின்ற ஒரு முன்மாதிரி மனிதர்களுக்கு ஒரு அழகான அமைப்பாக, நம்பிக்கைக்குரிய அமைப்பாக, விரும்பக்கூடிய ஒரு அமைப்பாக அமைய வேண்டும். மற்றவர்களிடமிருந்து எதனையும் எதிர்பார்த்து வாழாத வாழ்க்கை வேண்டும். தன்புலமிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். கை எப்பொழுதுமே இப்படி இருக்க வேண்டுமே தவிர இப்படி ஆகக்கூடாது என்பதை நான் விரும்பக்கூடிய வாழ்க்கை. இந்த சுகமான வாழ்க்கையை உங்களுக்கு உங்களுடைய உயர்வான படித்தளத்தில், அதனுடைய உச்சத்தில் அமைத்திருக்கின்றான். நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இது வேண்டும். வேண்டும் என்று கூறுவது வெறும் வார்த்தையாக வேண்டாம், இச்சைகளாக இருக்க வேண்டாம். இறை பொருத்தமுள்ள மனமிக்க அப்படிப்பட்ட ஒரு வாசனை மிக்க வாழ்க்கையாக, மனமிக்க வாழ்க்கையாக வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையை உங்களுக்காக அனுமதித்திருக்கின்றான். எவ்வளவு அழகான மனம் படைத்தவர்கள் என்பது. உளப்பூர்வமான வாழ்க்கையை விரும்புங்கள், மனம் பொருந்திய வாழ்க்கையை விரும்புங்கள், உள்ளத்தோடு மனம் பொருந்திய வாழ்க்கையை விரும்புங்கள். உள்ளம் இறைவனுடைய ஆற்றலை கொண்டு, அவனுடைய அனுமதியை கொண்டு உங்களுக்கான நற்செய்திகளை அறிவிக்கக்கூடியது உங்களுடைய ஆன்மா அல்லது உள்ளம் அல்லது சோல். ஆன்மா என்பது உங்களுடைய உள்ளமாக இருக்கின்றது. இறைவனுடைய வரப்பிரசாதங்களை நீங்கள் அடக்கியிருக்கின்றீர்கள் உங்களுடைய நெஞ்சத்தில். அந்த உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கின்றது இறைவனுடைய கட்டளையை கொண்டு உங்களுடைய உச்சகட்ட வாழ்க்கையை. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தி வாழ வேண்டுமா அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் கொடுத்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா என்று உங்களுடைய இறைவன் எந்த நேரமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் மற்றவர்களிடம் கேட்கும்பொழுது வேண்டாம் என்று அறிவிப்பது இறைவன் தான், மானக்கேடு என்று அறிவிப்பதும் இறைவன் தான். மற்றவர்களிடம் சென்று உதவி கேட்கும்பொழுது கண்ணிய குறைவு என்பதை அறிவிப்பதும் இறைவன் தான். அவர்கள் நம்மை உதாசீனப்படுத்தும் பொழுது நம்முடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்று மனம் துணுக்குறுவது இறைவனுடைய அனுமதியை கொண்டு மட்டும்தான். இந்த வகையிலான வாழ்க்கையை நீங்கள் வெறுப்பீர்கள், இன்று வெறுத்து பழகுங்கள். எந்த மனிதனிடமும் தேவையில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும். மனம் வந்து ஒருவர் மற்றவருக்கு பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை வேண்டும். உதவி கூட வேண்டாம். உதவி கூட நான் தேவைப்பட்டவனாக இருந்து மனிதனிடமிருந்து கேட்கின்றேன் என்று பொருள். பரிமாறிக்கொள்ளக்கூடியது மனமோந்து என்னிடமிருக்கக்கூடிய சுகம் அவர்களுக்கும் வேண்டும், அவர்களும் அனுபவிக்கட்டும். இந்த வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். இதுதான் உச்சகட்ட வாழ்க்கையாக உங்களுடைய மனம் உங்களுடைய உள்ளத்திலிருந்து கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இறைவனுடைய ஆசீர்வாதமாக. இப்பொழுது மிக கேடான ஒரு சூழ்நிலை நமக்காக இருக்கின்றது. என்னுடைய மனிதர்கள் சக மனிதர்கள் எனக்கு கற்பித்துக் கொடுத்த இந்த அறிவு படிப்பு உங்களை வாழ வைக்கும். படிப்பு உங்களுக்கு வேலை கொடுக்கும், அடிமைகளாக ஆக்கும். இன்னொரு பொருள், மற்றவர்களிடம் கையேந்த வைக்கும். மாத சம்பளமும் கடைசி வாரத்தில் புறங்கையை நக்கக்கூடிய அந்த வாழ்க்கையும் உங்களுக்காக. இது கண்ணியமிக்க வாழ்க்கை, சொந்த காலில் நிற்கிற வாழ்க்கை. அடுத்தவனை நம்பி மாத சம்பளம் வாங்கும் பொழுது அது சொந்த கால அடுத்த நம்பி வாழ்ந்த வாழ்க்கையா? உங்களுடைய மனதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதனுடைய கெட்ட அறிவு, நாசமாய் போன அறிவு, நரக அறிவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இந்த படிப்பை படித்துவிட்டு இறுதியில் நான் வேலை கிடைகின்றேன். வேலை கிடைத்துவிட்ட போதிலும் பின்னர் எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஓய்வு கிடைக்கும் பொழுது ஓய்வு உதயத்தில் நான் வாழ்கின்றேன், அந்த உதயமும் கிடைக்காது. ஒவ்வொரு நாளின் தேவையும் அதிகரிக்கின்றது. வாழ்க்கையினுடைய அந்த தேவைக்கான பணமோ இன்னும் அதிகமாக வேண்டும். உடலும் படாத பாடுபடுத்துகின்றது, அதற்காக எனக்கு மருந்துகளும் மருத்துவங்களும் வேண்டும். ஆனால் உங்களுடைய ஓய்வூதியமோ பாதியாக அல்லது மூன்றில் ஒரு பங்காக குறைக்கப்படுகின்றது. சொந்த காரணம் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கதிக்கு ஆளாகலாமா? இன்னைக்கு மனிதர்களை நம்பலாமா நம்பக்கூடாதா? உங்களுடைய உள்ளம் பதில் சொல்லும். ஒரு காலம் மனிதர்களுடைய வழிமுறையை நம்பக்கூடாது. எனக்கு வேலை கிடைக்காது, வேலை கிடைத்தாலும் கண்ணிய குறைவான வாழ்க்கை, மற்றவரிடம் கையேந்தக்கூடிய வாழ்க்கை, சொந்தமாக வாழ முடியாத வாழ்க்கை, இந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை, வேலை இல்லாமல் படித்துவிட்டு அடையக்கூடிய வேலையில்லா பட்டதாரிகள் என்று கூறக்கூடிய அந்த கெட்ட கண்ணிய குறைவான பேச்சுக்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? இறுதியாக நான் படித்துவிட்டு மிகப்பெரிய படிப்பை, உயிர்காக்கும் படிப்பை படித்துவிட்டேன். மருத்துவர்கள் இன்னைக்கு சாதாரண சளி காய்ச்சலை குணமாக்க முடியல. 770 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்க. அதில் இன்னைக்கு வரைக்கும் 118,000 பேர் தான் சளி காய்ச்சல் உள்ளாகிருக்காங்க. இது வருஷா வருஷம் நடக்கிறது தான், உலகம் தோன்ற நாள் நடக்கிறது தான். சளி காய்ச்சல் எல்லாருக்கும் வரும். 0.0001% கூட கிடையாது. இதுக்கு எவ்வளவு பெரிய விளம்பரம்! எப்படிப்பட்ட விளம்பரங்கள்! தான் சுகமாக்கத்துக்கு தன்னுடைய மருத்துவ படிப்பு உதவவில்லை, இதுதானே? என் உயிரோட்டம் இந்த சின்ன ஒரு வைரஸை அடிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத அளவுக்கு இருக்குது, நான் வாழ்றேன். நீங்கள் கை கழுவிக்கிறங்க, இங்கே நீங்கள் வரைக்கும் கழுவிக்கிறோங்க, சட்டை எப்படி கழுவுறது, நான் என்னையும் தொட்டக்கூடாது, இப்படியே போகணும், எங்கே போனாலும் என்ன, எனக்கும் என் சட்டைக்கும் நடுவில் 6 அடி தூரம், 2-3 மீட்டர் தூரம் வேணும். ஏதாவது நடைமுறை சாத்தியமா? இதையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எடுத்த எடுப்படையே நாசமா போனாலும் வாயை நிறுத்துறா, வாயை மூட்டான் சொல்ல, பயத்தின் காரணமாக உயிர் போய் கொண்டிருக்கிறதே தவிர பயமுறுத்தப்பட்ட காரணமாக சொந்த அறிவு இருக்குமானால் இது சாதாரண சளி ஜுரம், அவ்வளவுதான். யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அந்த பயத்தின் காரணமாக செத்தாங்களே தவிர வைரஸ் காரணமாக இல்லை. மனம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம், சாதாரண உதாரணம் இது, அவ்வளவுதான். உங்களுக்கு கேன்சர் அப்படின்னு சொன்னா உனக்கு இடவு நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் டயக்னோசிஸா? நோயை கண்டுபிடிச்சா சுகமாக்கணும். நோயை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கண்டுபிடித்ததுக்கு ஒரு பேர் வச்சதுக்கு அப்புறமா இது இடவுன்னு சொன்னதுக்கு அப்புறமா வேற என்ன கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டேன். இவ்வளவு படு மோசமான ஒரு அறிவு, மனித அறிவு இருக்கிறதே பெரிய அறிவு, உலக உயிர் காக்கும் அறிவு, அந்த உயிரை பற்றி எந்த மருத்துவத்துக்குமே தெரியாது. உயிர்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம், உங்கள் மனசு சொல்லி பாருங்க, உயிர்னா என்னென்னு தெரியாது. அது இருக்குது, எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அது எப்படி வாழுது, எப்படி படைக்கப்படுது, எப்படி பாதுகாக்கப்படுது, இது ஒரு உடலாக படைச்சி பெருசாகி பாதுகாக்கப்படுறதுக்கு இல்லையே. எடுத்தடுப்படையே பொது உயிர், ஒரு குழந்தை பிறக்குது அதுக்கு உயிர் கிடையாது, வந்த அடுத்த செகண்ட் புது உயிர், ஒரு செகண்ட்ல அவ்வளவு ஆர்கன் துளிர்விட்டு இயக்கத்துக்கு வருது. அப்படி என்றால் அந்த ஒரு உயிர் மூச்சு எப்படிப்பட்டதாக அமைய வேண்டும்? இறைவனுடைய ஒட்டுமொத்த ஞானங்கள் உள்ளத்திலிருந்து என் மனதில் கல்விக்கப்படுகின்றன. வாழ்க்கையில் எவனுக்கும் நீங்கள் அடிபணியக்கூடியது என் ஒருவனை தவிர. நான் எதில் உங்களை பணிக்கின்றேனோ ஏற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான் இறை வழிபாடு, இறைவனை கும்பிடுதல். இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொடுக்கணும்னு கேட்கறது கிடையாது. நான் புதிதாக படைப்பவன், இறந்தவற்றை உயிர்ப்பிப்பவன் அல்ல, புதிதாக படைப்பவன். அந்த படைப்பாளனை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கை ஒரு மூச்சு வெளியேறும் பொழுது முடிந்துவிட்டது, அடுத்த மூச்சு உருவாகின்றது, புது மூச்சு, பழைய மூச்சு கலந்தல்ல. காற்று ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை படைக்கப்படுகின்றது. வானங்களிலிருந்து அழகான காற்றாக வீசுகின்றது, ஒவ்வொருவரும் அந்த காற்றை சுவாசிக்கின்றீர்கள். சுகமான காற்று, லேசான காற்று, இனிமையான காற்று, அவ்வளவு மிருதுவான காற்று, அவ்வளவு உணர்வு கொடுக்கக்கூடிய காற்று உங்களுக்காக செய்திகளோடு தாங்கி வருகின்றன. உள்ளத்தை நம்புங்கள் என்று, மனதை நம்புங்கள் என்று, மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நம்புங்கள் என்று. உங்களுடைய காதுகளில் படக்கூடிய எந்த செய்தியும் நம்பாதீர்கள், அவ்வளவும் பிணக்காற்று அறிவு. நேற்று வரையில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை பற்றி ஒருவருக்கொருவர் தாராளமாக பரிமாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். மனதில் இழவை கொண்டு வர வேண்டாம். மனிதர்களுடைய அறிவு, மனிதர்களுடைய வார்த்தைகள், மனிதர்களுடைய பேச்சுக்கள், மனிதர்களுடைய அறிவுரைகள், அவ்வளவுமே இழவுகள். தரித்திரம் பிடித்த சென்ற கால வாழ்க்கையினுடைய பதிவுகளை கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாம் பயிற்சிக்கப்படுகின்றோம், கற்பிக்கப்படுகின்றோம். ஒழுக்கம் என்பது பயிற்சிக்கப்படுவதல்ல, அது உணர்வு. மனிதனுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு இருக்கின்றது, மற்ற எந்த உயிரினத்திற்கும் கிடையாது. தாவரங்களோ அல்லது மிருகங்களோ அல்லது பட்சிகளோ எதற்குமே மானம் மரியாதையெல்லாம் கிடையாது, மனிதனுக்கு மட்டும் அது உண்டு. வெறும் உடலை போர்த்தி கொண்டால் மட்டும் மானம் என்று என்ன வேண்டாம், மானக்கேடு மற்றவரிடம் கையெழுந்து போடுது. மற்றவர்களிடமிருந்து அறிவை கூட கையெழுந்த வேண்டாம். உங்களுடைய உணர்வின் பக்கம் யார் திருப்புகின்றார்களோ அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் எதன் பக்கம் திரும்ப வேண்டும் என்று. ஒவ்வொரு செய்தியும் இங்கு அடக்கம் பெற்றிருக்கின்றது, ஒவ்வொரு தெளிவும் இங்கு அடக்கம் பெற்றிருக்கின்றது, ஒவ்வொரு தேவையும் இங்கிருந்து பிறக்கிறது. வாழ்க்கை முழுமைக்கும் தேவை சுகம் ஒன்றுதான். அந்த சுகத்திற்கு அடையாளம் என்ன? சுகம் என்பது பொருள் அல்ல, தெரியும். அப்படி என்றால் பொருளின் பக்கம் சென்று நான் சுகத்தை தேடுகின்றேன். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பது சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த சுகம் மனதிலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய, அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் முழுமையாக. எக்காலத்திலும் இந்த மனதின் சுகத்திற்கு எந்த கேடும் வரக்கூடாது. எந்த கேடும்? நோய் என்பது நமக்கு தெரிந்த ஒரு கேடு, வறுமை என்பது நமக்கு தெரிந்த ஒரு கேடு. இதற்கு அப்பால் சுகம் என்ற ஒன்று இருக்கின்றது, அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சுகத்திற்கு அப்பால் ஒரு சுகம் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுங்கள். சுகத்திற்கு மேல் சுகம். இப்ப எந்த கஷ்டமும் இல்லை மனசுக்கு, எந்த உடல் உபாதைகளும் கிடையாது. ஆனால் உபாதைகள் ஏற்படும் நாளடைவில். கஷ்டங்கள் எந்த நேரத்திலும் வர வேண்டாம், வரலாம் அறிவிக்கப்படுகின்றது. முற்கூட்டி என்று அறிவிக்கின்றான், எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் எந்த துயரமும் எந்த கஷ்டமும் எந்த வேதனையும் மனதிற்கு ஏற்பட வேண்டாம். நாளைக்கு என்ன நிகழுமோ தெரியவில்லை என்று நான் இப்பொழுது சுகமாக இருக்கும்போது உணர்கின்றேன். உள்ளட்சம் கொள்ளுங்கள், நிகழ வேண்டாம், உங்களிடம் வழியில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாளைக்கு என்ன ஏற்படுமோ என்று சொல்லும்பொழுது அது நிச்சயமாக ஏற்படும், ஆனால் அதை எப்படி தவிர்த்துக் கொள்வது தெரியாது. ஆனால் நிகழ வேண்டாம், இதுதான் அங்கிருப்பது. என்ன நிகழுமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள், நிகழ வேண்டாம் என்று அங்கிருக்கின்றது, அதனை நம்புங்கள். கேடுகள் எதுவும் வேண்டாம். சிஏஏ என்ன நிகழுமோ ஒன்று நிகழாது, வேண்டாம் என்று இருப்பார். என்பிஆர் என்ஆர்சி என்ன வேணும்? அங்கு அமைதி வேணும், அதை விரும்புங்க. படைப்பவன் நான், வானங்கள் முதலாக பூமி நிறையிலும் ஆட்சி என்னுடையது. நீங்கள் என்னை நம்பும் பொழுது விரோதமான சக்திகள் என்னை இயலாமல் ஆக்கிவிட முடியாது. கெட்ட சக்திகள் எனக்கு அடிமைப்பட்டவை, நான் அனுமதித்தால் தேவை உங்களுக்கு தீண்டாது. உங்களுக்கு போராட்டம் வேண்டுமா? உடலை கொண்டு எத்தனை பேர் செய்கின்றார்கள், அதை கண்டு அவர்கள் பயப்படுகின்றார்கள். போராட்டங்கள், எதிர் போராட்டங்கள், இரத்தங்கள் சிந்துதல், கலகங்கள், கலவரங்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். கூச்சல் போட்டு ஆரவாரங்களோடு சென்றால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் என்று விரும்புகின்றீர்கள். நிச்சயமாக அவ்விதமாக அல்ல. உள்ளத்திலிருந்து ஒரு செய்தி, இறைவன் மிகைத்தவன், மகாசக்தி என்று நீங்கள் நம்புவது உண்மையானால் அவனிடமிருந்து இருக்கின்றது நன்மை உங்களுக்காக. தீமை, யார் தீமையை மற்றவர்களுக்கு விரும்புகின்றார்களோ அவர்களுக்காக. நன்மை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சேர்த்து, தீமை அவரவர் கூடி அவரவருக்கு. நன்மையும் தீமையும் சமமாகாது. தீமைகள் நன்மைகளை வென்றுவிடும் என்று நீங்கள் ஒருபோதும் எண்ண வேண்டாம். உங்களுடைய இறைவனுடைய ஆற்றலை நீங்கள் மதிப்பீர்களானால் உங்களுடைய உள்ளத்தில் இன்று அறிவிக்கப்பட்டிருப்பது சத்தியம். மனமிக்க வாழ்க்கை வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும், அழகுமிக்க வாழ்க்கை வேண்டும். இது இதுவரையில் நாம் காணாதது. வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும் என்று கூறுவோம். எப்படி? இதுவரை நான் அறியாத ஒன்று வேண்டும் என்று விரும்பும் பொழுது அது எப்படி? அறியாத ஒன்றை நான் வேண்டும் என்று விரும்புகின்றேனே, இதுதான் இறைவனுடைய ஆற்றல் சத்தியம். எவையெல்லாம் எனக்கு சாத்தியமில்லை என்று எண்ணுகின்றீர்களோ அவையெல்லாம் அழகானவை. என்றென்றும் துயரமில்லாத வாழ்க்கை வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும். சுகத்திற்கு மேல் சுகத்தை அதிகரிக்கக்கூடிய வாழ்க்கை வேண்டும், அழகுக்கு மேல் அழகு அதிகரிக்கக்கூடிய வாழ்க்கை வேண்டும். ஒரு வண்ணமிகு வாழ்க்கையாக மாற்றமாகி வரக்கூடிய அவ்வளவு ரம்யமும் கலந்த வாழ்க்கை வேண்டும். என்னென்ன அனுமானிக்க முடியாது, ஆனால் வேண்டும் என்று கூறுகிறீர்கள். உங்களுக்கு தெரியும் இறைவனால் முடியும், ஆகவே வேண்டும் என்று விரும்ப முடிகின்றது. யாராலும் முடியாது என்று சொன்னால் யார் அறிவித்துக் கொண்டிருப்பது? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கேட்கும் போது அழகாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருப்பது யார்? அதை விட்டுட்டு எனக்கு எனக்கு சளி ஒன்று இருக்குது, ஒரு வைரஸ் ஒன்று இருக்குது, இல்லாத சூனியத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். சூனியத்தின் பாடம் அடைக்கின்றார்கள், அறிவின் பாடம் அடைக்கின்றார்கள். அறிவு ஒரு சூனியம், ஏனென்றால் அது செத்தகால அறிவு வைத்துக் கொண்டிருப்பது. அவ்வளவுமே நிகழ்ந்த நிகழ்ச்சிகளைக் கொண்டு, மனிதனுடைய வழிமுறைகளைக் கொண்டு, இதுவரையில் எப்படிலாம் வாழ்ந்தார்களோ அதுதான் வழிமுறையாக இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுடைய படிப்பு ஒரு வழிமுறை என்றால் அந்த படிப்பு ஒரு சூனியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆகாது. அது நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை பெற்றுத்தராது. கடைசியில் நான் பூஜ்ஜியமாக, சூனியம் என்பது பூஜ்ஜியம், என்னுடைய அறிவு எனக்கு ஒத்து வரவில்லையே என்ற அந்த நாளில் சூனியத்தை கற்றுக்கொண்டேன். இறைவனே, எனக்கு நன்மையையும் உண்மையையும் கொண்டு என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் வாழ வைப்பாயாக என்று கேளுங்கள். இப்பொழுது இறந்த காலத்தின் பக்கம் போக வேண்டாம். நான் செத்தவன் என்ற அந்த பாதிப்பை கொண்டு வாழ வேண்டாம். நான் இழவு படைத்தவன் என்ற அந்த செய்திகளுக்குள் போக வேண்டாம். இறைவன் கூறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனியுங்கள். நாளைய விஷயம் அதில் கூடுதல் குறைவு கிடையாது, உச்சகட்டமான அழகானது, வேண்டித்தான் வேண்டும் என்று கூறக்கூடியது. இனி உங்களுக்காக வழியையும் அமைப்பான். அந்த வாழ்க்கையினுடைய உயர்வான தன்மைகளைக் கொண்டு லேசான பாதைகளில் வானங்களையும் பூமியையும் அடக்கி ஆடக்கூடிய அந்த பாதைகளில் உங்களுக்காக அமைப்பான். வானங்கள் இல்லாமல் பூமி இல்லை. இந்த பூமியில் நீங்கள் வாழ்விக்கப்பட்டிருக்கின்றீர்கள். மனம் படைக்கப்பட்டிருக்கின்றது. வானங்களும் உங்களுக்கு தேவை என்பதை. எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துட்டு இருக்கும்போது என் கஷ்ட காலம்னு சொல்வீங்க. காலம் என்பது நேரம், நேரம் என்பது இரவும் பகலும், இரவும் பகலும் வானங்களும் பூமியும் இணைந்து நிகழக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகள் இரவும் பகலும். வானங்கள் இல்லாமல் இரவும் பகலும் கிடையாது, வானங்கள் இல்லாமல் பூமியின் விளைச்சல்களும் கிடையாது. நீங்கள் பூமியில் விளைவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். வானங்களை அடக்கியாளக்கூடிய அந்த மனமும் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. படைத்த இறைவன் உங்களுடைய மனதோடு உங்களுடைய தேவைகளை தன்பொருள் சென்று அறிவிக்கின்றான். உள்ளம் என்ற அந்த ஒன்றை உங்களுக்காக அமைத்து, நெஞ்சத்தில் அமைத்து, அந்த உள்ளம் உங்களுடைய புண்ணிய பூமியாக இருக்க வேண்டும், புண்ணிய உலகமாக இருக்க வேண்டும், புண்ணிய அகிலங்களாக இருக்க வேண்டும். அங்கு பிரவேசியுங்கள். விசாலமான வாழ்க்கை உங்களுக்காக. ஒவ்வொரு அணுவிலிருந்தும் உங்களுக்கான பாதைகள் காட்டப்படும். அந்த பாதைகள் தெளிவான பாதைகளாக நான் புறக்கண்களில் பார்க்கின்றேனா? அவ்விதமாக இல்லை. என்னுடைய அகப்பார்வையில் உணர்வாக பார்க்கின்றேன். அந்த உணர்வில் எனக்கு ஒரு அழகு இருக்கின்றது. என்னுடைய கஷ்டங்கள் எனக்கு கிடையாது, உயிரோட்டம் பிறந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக நோய்களிலும் வேதனைகளிலும் நான் வாழ்பவனாக இல்லை. எதை பற்றிய ஒரு கவலை வருகின்றதோ அந்த கவலை, இதை பற்றிய அறிவு எனக்கு கிடையாது, இதனை நான் எனக்கு நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இதை பற்றிய அறிவு எனக்கு கிடையாது. தெளிவாக நாம் பார்க்க வேண்டும். மனம் என்பது அருபமானது. அந்த மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அருபமானது, உங்கள் புலன்களுக்கு எட்டாதது. ஆகவே புற புலன்களால் கொண்டிருக்கிற அறிவை கொண்டு அந்த மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு உருவம் கற்பித்து இதுதான் வாழ்க்கை என்று நடைமுறை வாழ்க்கையில் வாழாதீர்கள். அது முறையான நடை கிடையாது. ஆதாரபூர்வமிக்க வாழ்க்கை எனக்கு வேண்டும். அந்த ஆதாரம் என்பது மனதின் ஆதாரம். இப்ப மனசுல வந்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கின்ற இதுதான் நாளைய வாழ்க்கையினுடைய, எந்த கேடும் தீண்டாத வாழ்க்கையினுடைய அடையாளம். இந்த நிமிஷம் மனசுல எந்த விதமான கவலையும் இல்லை. ஆயிரம் கவலைகள் இருந்தன, ஆனால் இப்பொழுது வேறு ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. உள்ளம் என்ற அந்த மகத்தான ஆற்றலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது எனக்கு கவலை இல்லை. புதிய உயிரோட்டத்தோடு நீங்கள் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எல்லா இழவையும் நான் நீக்கிக் கொண்டேன், நீக்கப்பட்டுவிட்டது. இந்த புதிய உயிரோட்டம் நீக்கிவிட்டது. மனதில் இருக்கக்கூடிய அந்த சுகமான தன்மை, இறைவனை பற்றிய அறியக்கூடிய அந்த தன்மை, இறைவனுடைய ஆற்றல் எனக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கவலை இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று, என்றென்றுமே தீண்டாத வாழ்க்கை வேண்டும் என்று அந்த உணர்வு மிகைத்து என்னுடைய புற கஷ்டங்கள், என்னுடைய உடல் கஷ்டங்கள், என்னுடைய மனவேதனைகள் அவ்வளவையும் ஒரு சேர நீக்கியிருக்கின்றது. அவ்வளவு அழகான இறைவனுடைய ஆற்றல் உங்களுடைய மனதில் அமைக்கப்படக்கூடிய இறைவனிடம் இருந்துள்ள ஒரு செய்தி. சுகமாக வாழுங்கள். இந்த உணர்வு எனக்கு புதிய மனதை அமைத்திருக்கின்றது. அந்த மனம் பாதிக்கப்பட்ட உயிரோட்டத்தை நீக்கி புதிய உயிரோட்டத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக உடலில் வேதனைகளோடு வந்தாலும் இப்பொழுது வேதனைகள் தெரியவில்லை. வேதனைகள் தெரியவில்லை என்பது நாம் ஆரம்ப அடையாளமாக கொள்கின்றோம். வேதனை நீங்கிவிட்டது, இறைவன் நீக்கினான் நற்செய்தியை கொண்டு. அதனை நான் அடையாளம் கண்டது காரணமாக மனம் அமைதியும், அந்த அமைதியில் புதிய படைப்பாக உயிர், அந்த உயிர் எதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருந்ததோ அவ்வளவுமே நீக்கிவிட்டது. வானங்களிலும் பூமியிலும் காலங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இரவும் பகலும் என்னை சுற்றிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. யார் மூலமாக நான் கேடுகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனோ அவர்களுடைய சூழ்நிலை அங்கு மாறுகின்றது. தனித்து வாழுங்கள். ஒவ்வொருவரும் தனித்தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் அழகான செய்தி அவருடைய உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உள்ளம் இறைவனுடைய இல்லத்தின் அடையாளம் என்பதை அறியுங்கள். மசூதிகளோ சர்ச்சைகளோ கோயில்களோ செல்லும் பொழுது நாம் உணவுகளை பின்பற்றுகின்றோம், ஒரு சடங்கை பின்பற்றுகின்றோம், உடலை பின்பற்றுகின்றோம், உடலுக்கான ஒரு அமைப்பு நுழைவதற்கான ஒரு வாசல் அது பள்ளி வாசல் கோயில் சர்ச்சைகள் என்று இருக்கின்றன. அங்கு பூசாரிகள் இருப்பார்கள், அவர்களும் உடல் பூர்வமான வாழ்க்கை உங்களுக்கு அறிவிப்பார்கள். சடங்குகளாக நிகழ்த்திட்டு போங்க உங்களுடைய இறை வழிபாட்டை என்று. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த உள்ளம் தன்னுடைய அனுமதியை கொண்டு உங்களுக்கு செய்திகளை அறிவிக்கிறதா, தன் புலம் இந்த செய்திகள் அறிவிக்கிறதா? இறுதியாக என்னுடைய வாழ்க்கையில் நான் இறைவனை ஏற்றுக்கொள்ளாத நிலையில், இறைவன் என் உள்ளத்தோடு இணைந்திருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில், அதை கவனிக்காத நிலையில் மனிதனுடைய அறிவை பின்பற்றுகின்றேன். மனம் இந்த அறிவின் பக்கம் சென்றுவிட்டது. அறிவோ சென்ற காலவை, சென்ற காலத்தினுடைய பதிப்பு. அந்த பதிப்பை நோக்கி நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு சவக்கிடங்கு வாழ்க்கை, இறந்த கால வாழ்க்கை உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. நீங்கள் ஏற்கனவே மரணித்து விட்டவர்கள், இனிதான் வாழப்போகிறேன் என்று இல்லை. என்னுடைய உடலும் என்னுடைய கஷ்டங்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. நான் இறந்து விட்டவன். கஷ்டங்களோடு வாழ்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள். கஷ்டங்களோடு வாழ்வது ஒரு வாழ்க்கையா என்று கேட்கின்றேன். இறுதியாக செத்துவிடலாம் என்ற எண்ணம் தோன்றும். இறுதியாக நான் என்னை மயத்தம் கொள்வேன், தற்கொலை என்ற விதத்தில் சிறிதாக வரும்பொழுதே அது பெரிதாக மாறும். பெரிதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுதுதான் அடையாளம் வேண்டும். நமக்கு மனிதர்களுடைய அறிவு கூடாது. இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றானே, கவலை நீங்கிய வாழ்க்கை வாழுங்கள் என்று இப்பொழுது அதன் பக்கம் சாய்கின்றேன். வேண்டுமா வேண்டாமா? வேண்டும், வேண்டுதல் முடிந்துவிட்டது. பிறகு உங்களுடைய அறிவையோ மனிதர்களுடைய வழிமுறைகளையோ ஒருபோதும் நாடாதீர்கள். மனம் சுகமாக இருக்கும் பொழுது இறைவனுக்கு நன்றியோடு என்னுடைய கஷ்டங்கள் நீங்கிவிட்டன என்று கூறுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறுங்கள். உணர்ந்து வாழ்வதற்காக இரண்டு படைப்புகள் உங்களுடைய நெஞ்சமாக அமைந்திருக்கின்றது, உள்ளமும் மனமும். இந்த இரண்டும் சேரும் பொழுது உயிரோட்டம் இருக்கின்றது. அந்த மனம் அறிவோடு சேரும் பொழுது உயிராற்றல் குறைகின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றோம். கடைசியாக நீங்கள் இறைவனும் திரும்புவீர்கள். இறைவனை நம்பிக்கை கொடுக்கிறனால் இறுதியையும் சேர்த்து நம்புங்கள். உங்களுக்காக படைக்கப்பட்ட அழகான ஒரு உணர்வு, சுகமான வாழ்க்கை இறுதி வரையில் வேண்டும் என்று விரும்புங்கள். அது வளர்ந்து தொங்கிக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர இதே மாதிரி கிடையாது. அந்த மாதிரி வாழ்க்கை வெறுத்துவிடும். ஒன்றுக்கு மற்றது நன்மையானது, ஒன்றுக்கு மற்றது அழகானது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் புது வாழ்க்கை வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் புது உணர்வுகள் வேண்டும். அந்த உணர்வு உங்களுடைய வாழ்க்கை. வெளிப்படையாக நீங்கள் பார்க்கக்கூடிய வாழ்க்கை அல்ல. ஒரு உணவு கூட இன்னைக்கு சாப்பிட்ற உணவு, நாளைக்கு சாப்பிட்ற உணவு ஒரே மாதிரி தான், ஆனால் வேறானது. ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது பிடிக்க மாட்டேங்குது. ஒரே இந்த உணவு தானா என்று நாம் கொஞ்சம் சலித்துக் கொள்கின்றோம். இந்த உணர்வின் அடிப்படையில் சாப்பிடும் பொழுது ஒரே உணவு ஒவ்வொரு நாளும் வித்தியாசமானது. அந்த வித்தியாசமான உணவு எப்படி என்றால், என்னுடைய உணர்வுக்கு ஏற்படக்கூடிய ஊட்டம், அந்த ஊட்டம் நம்பிக்கை அடிப்படையில் அதிகமாகின்றது. இந்த நம்பிக்கை எனக்கு உயிரோட்டத்தை அளிக்கின்றது. நேற்று ஒரு இட்லி சாப்பிட்டேன், அதுக்குரிய ருசி வேறு. இன்னைக்கு அந்த உணர்வு ஊட்டத்தின் காரணமாக அதே இட்லி, அதே சட்னி, அதே சாம்பார் ருசி வேறு. நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒவ்வொருவருமே அருபமான ஒரு விஷயத்தின் மீது தான் நம்பிக்கை கொள்ள முடியுமே தவிர பார்க்கக்கூடிய விஷயத்தின் மீது நம்பிக்கை கொள்ள முடியாது. அருபமான ஒரு விஷயத்துக்கு முன்மாதிரி கிடையாது. நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் புதுமையானது. முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் விரும்ப வேண்டாம். அந்த மாதிரி வாழ்க்கை வேண்டும், இவர் மாதிரி வாழணும்னு சொல்லும்போதே நாம் நாசமாகிவிட்டோம். மனம் விரும்பக்கூடிய அந்த பாதையின் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுக்காக உங்களுடைய இறைவன் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை புதுமையானதாக, அனுபவங்களுக்குரியதாக, அழகான வாழ்க்கையாக, ஒவ்வொரு நாளும் மலரக்கூடிய வாழ்க்கையாக. ஒரு மலர் எப்படி காலையில் மறைஞ்சு சாயந்தரம் வாடி போய் புது மலரோ, அதே போன்று ஒரு உயிர் பிரிந்து மறுநாள் புதிய உயிராக நாம் படைக்கப்படுகின்றோம். இரவில் மரணிக்க செய்யப்படுகின்றோம். பகலில் செய்த அவ்வளவு அநியாயங்களையும் மன்னித்து அமைதியை கொடுத்து தூங்க வைத்தான். அந்த வாழ்க்கை இறந்துவிட்டது. மறுநாள் நீங்கள் சொல்வீர்கள் பல சமயங்களில், நாளைக்கு நல்லபடியாக வெளியேற்றும் என்று. இதுதான் சத்தியம். பெரும் கஷ்டமான சூழ்நிலை மட்டும்தான் விதமாக கூறுவோம், அதனை ஏற்றுக்கொள்கின்றான். காரணம், அங்கு உள்ளமும் உணர்வும் மனமும் இணைந்தது. அதுவரையில் மனமும் அறிவும் சேர்ந்து நம்மை பாழாக்கிக் கொண்டிருந்தன. என்ன கதியாகுமோ, என்ன கதியாகுமோ என்று. மறுநாள் அவ்விதமாக இல்லை. காரணம், உங்களுடைய மனதில் உள்ளத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை, கவலை வேண்டாம், நன்மை நிகழட்டும், நாளைக்கு நல்லபடியாக விடட்டும், தூங்கிங்க, பார்ப்போம், காலையில் பார்த்துக்கலாம். காலையில் நல்லபடியாக விடியும் என்ற அந்த வார்த்தையும் உண்டு. காலையில் பார்த்துக்கொள்ளலாம் என்று இருக்கும்பொழுது கொஞ்சம் நஞ்சம் அந்த உள்ளத்தில் சொல்லக்கூடிய அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டோம். அதன் காரணமாகத்தான் தூக்கம் வருகின்றது. அப்படி இல்லை என்றால் தூக்கமின்மையின் காரணமாக துக்கம் மட்டுமே நமக்காக நிற்கும், எஞ்சி நிற்கும். சுகமான வாழ்க்கையை என்பது உடல் சார்ந்த வாழ்க்கை, பொருள் சார்ந்த வாழ்க்கை, மனிதர்கள் சார்ந்த வாழ்க்கை, அவர்களுடைய சூழ்ச்சிகள் சார்ந்த வாழ்க்கை, இவை அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கை என்று ஒருபோதும் எண்ண வேண்டாம். அது அவ்வளவுக்குரிய கேடுகள். அவர்கள் இறந்துவிட்டவர்கள், உயிருள்ளவர்கள் இல்லை. மனமிக்க வாழ்க்கை யார் வாழ்கின்றீர்களோ அவர்கள் நாளைக்கு படைக்கப்பட இருக்கின்றீர்கள். புதிய உணர்வோடும், புதிய உயிரோடும், புதிய சூழ்நிலைகள், கெட்ட சூழ்நிலைகளை அண்டாது இந்த விதத்தில் நீங்கள் படைக்கப்பட இருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையை உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் விரும்புங்கள். உங்களுக்காக எதை அமைத்திருக்கின்றானோ அது உள்ளத்திலிருந்து உங்களுடைய அமைதியான சூழ்நிலையாக வெளிப்படும். அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நான் தனித்து விடப்பட்ட நிலையில் எனக்கு பயம் இருக்கும், என்னுடைய நோய்கள் குணப்படுத்த முடியாது என்று இருக்கும் பொழுது நான் தனிமையாக என்னுடைய நோயில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், யாரும் எனக்கு உதவ முடியாது என்று இருக்கும் பொழுது பயம் ஏற்படுகின்றது. இந்த பயம் எதன் அடிப்படையில் என்றால், உங்களுடைய அறிவை கொண்டு பயப்படுகின்றீர்கள். அந்த அறிவு அழிவின் பக்கம் உங்களை கொண்டு செல்லும். அது மருத்துவ அறிவாக இருக்கட்டும், உங்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அறிவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அழிவின் பக்கம் உங்களை கொண்டு செல்லும். அந்த பயமானது வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வையும் கொண்டிருக்கின்றது. ஆக வாழ வேண்டும், வாழ முடியாது, பிழைக்க வேண்டும், வழி இல்லை, பழைய மாதிரி நான் சுகமாகணுங்கிற நப்பாச நிச்சயமாக இல்லை. இறந்த காலம் இறந்த காலம்தான், புதிய வாழ்க்கையாக அமைய வேண்டும். இதுவரையில் நான் அனுபவிக்காத இன்னும் அழகான புதிய வாழ்க்கைக்காக நான் படைக்கப்பட வேண்டும். படைக்கப்பட வேண்டும் என்று விரும்பாத வரையில் அழிவு நிச்சயம். நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் படிப்படியாக நம்முடைய உயிரோட்டத்தை. இப்பொழுது நாம் நம்முடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றோம், இறைவனுடைய செய்தியை கேட்கின்றோம். ஒரு கெட்ட செய்தி கூட இருக்காது அங்கு. இங்கு திரும்புங்கள், ஒரு அணுவளவு நல்ல செய்தியும் இருக்காது. மரமண்டை என்று கூறக்கூடிய அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள். கெட்ட மண்டையை நம்பக்கூடாதுன்னு சொல்லுங்க, அங்க இருக்கிற அறிவு நம்பக்கூடாதுன்னு சொல்லுங்க, இந்த மரமண்டையை நம்பக்கூடாதுன்னு சொல்லுங்க. நான் அழிவுக்குரியவன், இழிவானவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய மனம் அரூபமானது, மூலிருக்கூடிய ஒவ்வொரு பதிவும் வெளிப்படையாக பொருள்களாக நிகழ்ந்தது. நிகழ்ந்த வாழ்க்கையில் செல்ல வேண்டாம், நிகழ இருக்கக்கூடிய வாழ்க்கை அறிவிக்கப்படுகின்றது. கடவுளை நம்புவது உண்மையானால் படைப்பவன் என்று நம்புங்கள். முன்மாதிரி என்று இந்த மனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவரை போன்று வாழ வேண்டும், அவரை போன்று வாழ வேண்டும் நிச்சயமாக இல்லை. சுகம் என்பது முன்மாதிரி இல்லாதது. யாரும் அந்த சுகத்தை விளக்க முடியாது. இதுதான் சுகம் என்று உங்களுடைய அறிவின் ஆற்றலை கொண்டு விளக்க முடியாது. அறிவுக்கு பொருந்தாதது சுகம் என்பதை அறிவிப்பதற்காக ஒரு உதாரணம் இது. வீட்டில் போய் சுகம்னா என்னன்னு கொஞ்சம் எழுதி பாருங்க. நோட்டு நோட்டாக எழுதுவீங்க, விளக்கம் பத்தாது, விளக்கவும் முடியாது. கடல் நீர் மையாக இருந்தாலும் சரி, ஒரு சுகம் என்ற அந்த உணர்வை விளக்கி எழுதுவதற்கு உள்ளாக மை தீர்ந்துவிடும், இன்னும் விளக்கம் போதாது, குழப்பங்கள் இருக்கும். ஆனால் ஒரு நொடிப்பொழுதில் சுகம் வேண்டும் என்று விரும்புகின்றோம். எப்படிப்பட்ட ஆற்றலை உங்களுடைய மனதில் அமைச்சிருக்கிறார் என்பதை பாருங்கள். உங்கள் அறிவுக்கே எட்டாத சுகம் எப்படி நீங்கள் சுகத்தை அடைவீர்கள்? எந்த படிப்பை கொண்டு அடைவீர்கள்? பணமா? நரகத்திற்கான பாதை, நாம் ஒருவருவரை எதிர்த்துக் கொள்ளக்கூடிய பாதை, விரோதித்துக் கொள்ளக்கூடிய பாதை, பகைமை உணர்ச்சியோடு வாழக்கூடிய பாதை. நாம் நரகத்தின் எதிகட்டைகளாக வாழ்வோம். ஒருவருக்கொருவர் வீசிக்கொண்டு, நெருப்பு பொறியை வீசிக்கொண்டு இன்று நடந்து கொண்டிருப்பது அதுதான். டெல்லியிலும் சரி, எங்கு கலவரம் இருந்தாலும் சரி, நிகழ்ந்து கொண்டிருப்பது எரி கட்டைகள். மனிதனுடைய வழிமுறைகளில் எந்த ஒன்றையும் பின்பற்றாதீர்கள். சுகம் வேண்டுமென்றால் அருபமானது. அதற்கு ஒரு விளக்கமோ வியாக்கியானமோ உங்களுடைய மொழி வடிவத்தை கொண்டு வார்த்தைகளுடைய உச்சரிப்பை கொண்டு ஒரு காலம் நீங்கள் இதுதான் சுகம் என்று மற்றவருக்கு விவரிக்க முடியாது. உலகமே திரண்டு வந்து சுகத்தை விவரித்தால் முடியாது. வாழ்க்கை என்ன உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அதை விளக்க முடியாது. கவலை என்ன விளக்க முடியாது. எப்படிப்பட்ட கவலை, அதனுடைய அளவில் என்ன விளக்க முடியாது. தெர்மோமீட்டர் வச்சு பார்த்துட்டு 99 இருக்குது, 100 இருக்குது, என் கவலையுடைய அளவில் சொல்லுங்க பாப்பா எவ்வளவு சொல்லிட்டு, என்னுடைய பயத்தினுடைய நாடி நரம்புகள் தான் அஜிரக்கூடிய இரத்தத்தை உரைய வைக்கூடிய அந்த பீதியினுடைய அளவு என்ன சொல்லுங்க பார்ப்போம். எந்த பயத்தினுடைய உச்சகட்டத்தில் நான் இறப்பேன் சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. ஆனால் உங்களை சாகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய அறிவு எட்டாது. ஆனால் நீங்கள் அதனை அறிவை கொண்டு அடைய முடியும் என்று எண்ணும் பொழுது எந்த அளவுக்கு நாம் மதி அற்றவர்களாக ஆகிவிட்டோம். இது நமக்கு கண்ணிய குறைவும் மானக்கேடுகளும் இழப்பும் ஒருவருக்கு ஒருவர் தீப்பொறி வீசக்கூடிய அளவுக்கு கோபமும் வெறுப்புணர்ச்சியும் கொண்டு எரித்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வாழ்கின்றோம். மனிதனை நம்பி வாழும் பொழுது, மனிதனுடைய அறிவை நம்பி வாழும் பொழுது, உலகத்தினுடைய அறிவை நம்பி வாழும் பொழுது. இன்று நான் நெருக்கதியாக விடப்பட்டிருக்கின்றேன், வேறு என்ன செய்வது. இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தீங்க, சம்பாதிச்சிருந்தீங்க, சொந்த செலவில் சூனி வச்சுருந்தீங்க, அவ்வளோதானே. இனிமேலாவது என்னிடம் எதுவும் இல்லை, என் இறைவன் போதுமானவன் என்று அந்த இறைவனுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்றால் பள்ளிவாசல்களும் மசூதிகளும் சர்ச்சைகளும் அங்கு போகக்கூடாது. உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அதற்கு நிகரான மகாபெரும் கோவில் கிடையாது என்று அறியுங்கள். என்ன குறை இருக்கிறது என்பதை மனதில் பாருங்கள். மனம் அருபமானது, மனதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்கள். உள்ளம் என்ற ஒன்றுக்கு ஒரு விளக்கம் கொடுங்கள். சுகமோ உணர்வோ உணர்ச்சிகளோ விளக்கம் கொடுங்கள். முடியாது. வார்த்தை பேசுறதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை. நான் இதெல்லாம் சம்பாதிப்பேன். என்ன சம்பாதிப்பீங்க? பணத்தை கொண்டு இவ்வளவு சம்பாதிப்பேன். இந்த பணம் சம்பாதிக்கும் போது தான் இவ்வளவு கேடு வருது. பணத்தை கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்று அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு தூக்குல தொங்கல் தான் லாய்க்கு. உணர்வை மதித்து பழகுங்கள். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உள்ளட்சியம் கொள்ளுங்கள். என் இறைவனே, நீ வழி அறிவித்தால் தவிர வழியில்லை. அவன் உங்களுக்கு பொருள் அடிப்படையான வழியை அறிவிக்கவில்லை. தான் உங்களுக்கு உங்களை சுற்றிலும் இயற்கையை உருவாக்குகின்றான், அழகான இயற்கை. அதில் உங்களுக்கு புதிய வாழ்க்கை இருக்கின்றது. பிறருக்கு பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றது. கொடுத்து உதவக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் குறைவானது. பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை அவ்வளவு அழகான விசாலமான இதயம் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பரிமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. இவற்றுக்கு ஈடாக நீங்கள் எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் சரி, நிச்சயமாக சமமாகாது, ஈடாகாது. கெட்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த இப்பொழுது உங்களுக்கு இறைவனுடைய வார்த்தைகளை துல்லியமாக அறியக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கின்றேன். அனுபவித்து அறியாத ஒன்றை நீங்கள் விரும்புகின்றீர்கள். விளக்கங்கள் உங்களுடைய வார்த்தை வடிவங்களை கொண்டு முடியாத ஒன்றை நீங்கள் வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். தெளிவாக நீங்கள் எதை அறிந்திருக்கின்றீர்களோ அதை உங்களுடைய வடிவங்களால், வார்த்தை வடிவங்களால், படிப்பறிவால், எழுத்தறிவால் ஒருபோதும் விளக்கிச் சொல்ல முடியாது. அதை நீங்கள் விரும்புகின்றீர்கள். இப்பொழுது விருப்பம் மட்டும்தான் கொள்ள முடியுமா, அல்லது எது எனக்கு அறிவில்லையோ தெளிவில்லையோ அதனை நான் பின்பற்றுவேனா? என்னுடைய முன்னோர்கள் எதனை அறிவித்தார்களோ அந்த வழியை கொண்டு நீங்கள் படிக்கச் செல்லும் பொழுது உங்களுடைய குழந்தைகளை படிப்புக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பும் பொழுது என் இறைவனே, இவற்றின் கேடுகளை அவர்களுக்கு உணர்த்துவாயாக. உன்னுடைய அறிவிப்பை கொண்டு திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வா. அறிவை கொண்டு வர வேண்டாம். கற்பிக்கப்பட்ட அறிவு வேண்டாம், உன்னுடைய அறிவிப்பை கொண்டு வரட்டும். இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை அந்த குழந்தைக்கு கொடு. ஞானமிக்க வாழ்க்கை வேண்டும். இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய படிப்பின் காலங்களில் படிக்கும் பொழுதே ஒவ்வொரு வார்த்தைக்கும் தவறு 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 என்று தெரியும். அதனால மறக்காது. கெட்டது எப்பவுமே சீக்கிரம் மறக்காது, ஆனால் நல்ல மார்க்கும் வாங்க முடியும். இந்த உலக வாழ்க்கையில் 100 வேணும்னு சொன்னா கிரிட்டிக்கலா படிங்க. சனியன் தவறுன்னு படிங்க, சனியன் உதவாதன்னு படிங்க, இனிமேதான் அது ஏன் உதவாதுங்கிற அந்த ஒரு உணர்வு கிளம்பும்போது பரிசுதம் மறக்கவே மறக்காது. எப்படிப்பட்ட கேள்வி கேட்டால் நூற்றி கொடுக்கலாம், தூக்கிப்பட்டு மதிக்கலாம். அப்புறம் இந்த சிறப்புக்கும் விளக்கமாறுக்கும் நிகழான இந்த படிப்பை அதாலேயே அடிக்கணுமே தவிர எனக்கு இதுதான் மகுடம் தலையில் ஏற்றுக்கூடாது. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், உங்கள் உணர்வின் பக்கம் திரும்புங்கள், உங்களுடைய மனதின் பக்கம் திரும்புங்கள். முன்மாதிரியே காண முடியாத ஒரு தேவை அங்கு அமைக்கப்படுகின்றது. அருபமான ஒரு செய்தியாக உங்களுக்கு அமைதி வேண்டும். அமைதிக்கு மேல் அமைதி வேண்டும். உங்களுடைய பாதைகள் அவன் உருவாக்கிவிட்டான். இப்பொழுது பாதைகள் உங்களை வந்து அடையமே தவிர நீங்கள் அந்த பாதையில் போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கு எந்த திசையும் திரும்பினாலும் உங்களுக்கு அதனுடைய அழகான பங்கு, இறைவனுடைய பங்களிப்பு உண்டு. உங்களுக்காக இயற்கையில் எந்த குறையும் இருக்காது. நீங்கள் வானங்களையும் பூமியும் இணைத்து வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், தனியாக அல்ல. நம்பிக்கையை இப்பொழுது நீங்கள் இதனிடம் கேளுங்கள். நான் எவற்றை கேட்டுக்கொண்டேனோ அதன்பால் நம்பிக்கை எனக்கு அதிகரிப்பாய் என்று கேளுங்கள். உங்களிடம் ஒரு நன்மை இருக்கிறது, சுகமான செய்தி இருக்கிறது என்று நான் உணரும் பொழுது என் மனதுக்கு நன்றாக இருக்கின்றது. ஆனால் நடைமுறையில் சாத்தியமே இல்லை என்று கூறுவீர்கள். கடவுள் இருக்காது தான், இருக்கட்டும். அவர் பாட்டுக்கு நம்ம நம்ம வேலையை பார்த்தா தான் வாழ முடியும், அவர் நம்பி வாழ முடியாது. அப்படி இருக்கா கடவுள் வச்சுட்டு இருக்கீங்க? கடைசி நேரங்களில் உயிர் போகும்போது கடவுளின் கூப்பிடத்துக்கா? நிச்சயமாக இல்லை. உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் தவறிவிட்டன. நம்பிக்கை இருக்கும் வரையில் கடவுள், நம்பிக்கை எப்படி போய்விட்டதோ இல்லை. கடைசியில் நப்பாசையோட கேட்கக்கூடிய இந்த உலகத்தில் எனக்கு வாழணுங்கிறதுக்கு ஒரு உயிரை கூட கேட்பீங்க. அப்போ கூட மனசை கேட்கல, உயிரை கேட்குறீங்க. அமைதியான மனதை கூட கேட்கல, உயிரை கூட கேட்குறீங்க. உயிரை கலவரமாக இருக்குது, அது திரும்பவும் கேட்குறீங்க. இன்னும் மோசமாகும். அந்த மோசமான நிலைக்கு வந்து நம்பிக்கை உங்களை விட்டும் தவறிவிட்டது. உயிர் வாழ்க்கை தான் முக்கியம் என்று கடைசியில் உயிரை பற்றி கேட்பீர்கள். அங்கு இன்னும் ஒரு படி உயர வேண்டும், எனக்கு அமைதியை கொடுன்னு கேட்கிறேன். அன்னைக்கு உயிர் பிறந்திருக்கும், நம்பிக்கையும் பிறந்திருக்கும். சத்தியத்தை கொண்டு வாழக்கூடிய அந்த நேரம் இது, நம்பிக்கையை கொண்டு வாழக்கூடிய நேரம் இது, உண்மையின் அடிப்படையில் அமைதியை விரும்ப வேண்டிய நேரம் இது. அந்த அமைதியை விரும்பினால் தவிர நம்பிக்கை பிறக்காது. உயிர் வாழ வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கும் வரையில் உயிரோட்டம் பாதிக்கப்படும். உடல் வாழ்க்கை என்று நான் வாடும்போது ஏற்கனவே செத்துவிட்டேன், இனி வாழ்வதற்கு அர்த்தமில்லை. பொருள்களை நம்பி வாடாதீர்கள். படைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை நம்பி வாடுங்கள். உங்களுடைய கை கால்களை நம்ப வேண்டாம், அதை இயக்கக்கூடிய உயிரை நம்புங்கள். அந்த உயிரை நம்ப வேண்டாம், உயிருக்கு ஊட்டமளிக்கக்கூடிய அந்த மனதில் இருக்கக்கூடிய செய்தியை நம்புங்கள். நம்பிக்கையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கை நீங்கள் இதுவரையில் அறியாத வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வேண்டும். நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள். நாளை எந்த பூமியில் வாழ்வோம், எந்த பூமியில் நாம் அடங்குவோம், நாம் அறிய மாட்டோம். நாளை என்பது மறுமூச்சிலிருந்து ஆரம்பிக்கிறது. நீங்கள் இறுதி வரையில் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பொருள் அடிப்படையில் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மிக கெட்ட யோசனை, அறிவை கொண்டுதான் யோசனை. அறிவிப்பை கொண்டு நம்பிக்கை, நம்பிக்கை மட்டும் கொள்ளுங்கள். என்ன அறிவிக்கப்படுகின்றதோ சத்தியம், இறைவன் பொய் கூறுபோன் இல்லை. படைப்பாளன் இதுவரையில் படைத்ததை கொடுக்க மாட்டான், காய்ப்பிடிப்போன் இல்லை, புதிதாக படைப்பவன். ஆக எந்த மனிதனிடத்திலும் ஒரு முன்மாதிரி கிடையாது. உங்களுடைய ஒரு விருப்பத்தை உங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ள அப்படி ஏதாவது ஒரு வழிமுறை இருந்தால் நிச்சயமாக ஏற்கனவே படைக்கப்பட்டது, இன்னொருடைய வாழ்க்கையிலிருந்து கற்பிக்கப்பட்டது. அது கடந்த கால வாழ்க்கை என்னை இறப்பின் பக்கம் செலுத்தமே தவிர என்னை வாழ்வின் பக்கம் செல்லாது. வாழ்விக்கப்படுவதன் பக்கம், அந்த ஆற்றலின் பக்கம் செலுத்தாது. இன்று முதலாக இது காலியாக இருக்க வேண்டும். அந்த ஆற்றல் உள்ளத்தின் பக்கம் நிரப்பமாக, மனப்பூர்வமாக, உளப்பூர்வமாக, நெஞ்சம் நிறைந்த வாழ்க்கையாக திரும்ப வேண்டும். நிச்சயமாக இறைவன் அந்த நெஞ்சம் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புவதை அங்கீகரிக்கின்றான், உங்களை பற்றி சிரித்தறிகின்றான். உள்ளட்சம் இப்பொழுது கற்பிக்கப்படுகின்றது, உள்ளட்சம் கற்பிக்கப்படுகின்றது. தனித்து விட்டேன். இந்த வாழ்க்கையை வாழும்பொழுது உங்களுடைய மக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு கூட்டாக வாழ்க்கை கடமைப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ, குடும்பமாக வாழ்கின்றோம், ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்வோம் என்று வாழ்கின்றோம். நாங்கள் தான் உனக்கு உதவி, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி என்று வாழ்ந்து கொண்டிருந்தாமே, அவ்வளவு பேரும் உங்களுக்கு விரோதிகளாக மாறுவார்கள். நேற்று வரைக்கும் அந்த திசையை விட்டு திருப்பிவிட்டது எது என்று, நேற்று வரைக்கும் ஒழுங்காக இருந்தாலும் இன்னைக்கு என்ன ஆச்சு, எப்படி ஆயிடுச்சு கேட்பாங்க. அவர்கள் உங்களை வெட்டுவார்கள், நீங்களும் வெட்ட வேண்டியிருக்கும். அவனை வெட்டி விட்டுருப்பான்னு சொல்லுவாங்க, அவன் நமக்கு ஆகாதவன், நீங்களும் அவ்விதமாகவே அவர்களை வெற்றிவிடுவீர்கள். வேதத்தின் வழி வாழ்பவர்களுக்கு இது நிச்சயமாக நிகழும். அத்தியாயம் 9:111, அத்தியாயம் 9:111 அதனுடைய செய்தி இதுதான். உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருள்களையும் நான் கொடுத்தேனா நீங்கள் சம்பாதிச்சீர்களா? நீங்கள் தான் சம்பாதிச்சீர்கள் இது வரைக்கும், அப்படித்தானே? என் அறிவு, என் உழைப்பு, என் புத்திசாலித்தனம், என் கெட்டிகாரத்தனம், நான் சம்பாதித்தேன், நான் வாழ்கின்றேன், என் குடும்பத்தையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நாளைய தினம் இதனை அதிகப்படுத்திக் கொள்வீர்களா, அல்லது இந்த சம்பாத்தியத்தை நிலைப்படுத்திக் கொள்வீர்களா? உங்களுக்கு போதுமானதை கொண்டு உங்களால் வாழ்ந்துட முடியுமா? அதற்கு உங்களிடம் உத்தரவாதம் இருக்கிறதா? நாளை வாழ்க்கை இப்பொழுது இல்லை. அப்படி என்றால் இன்று வாழ வைத்துக் கொண்டிருப்பது யார்? நீ ஒருவன் தான் என்று அந்த உணர்வோடு நீங்கள் பணிவை அடைவீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய வாழ்க்கை, நீங்கள் விரும்பியதெல்லாம் இருக்கிறது, கேட்பதெல்லாம் கிடைக்குமே, அப்படிப்பட்ட சொர்க்க வாழ்க்கையை உங்களுக்காக அனுமதிக்கின்றான். உங்களிடமிருக்கிற பெருமை, என்றந்தான் வாழ்க்கை இருக்கின்றது, என்றந்தான் உயிர் இருக்கின்றது, நான் தான் பாதுகாத்துக் கொள்வேன், டாக்டர்கள் இருக்கின்றார்கள் பாதுகாப்பதற்கு, உயிர் பாதுகாப்பதற்கு, மனம் இல்லாமல் உயிர் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருள்களையும் உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை இருக்கிறது என்ற அடிப்படைக்கு நான் வாங்கிக் கொண்டேன், விலைக்கு வாங்கிக் கொண்டேன், என்றும் இந்த வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்களா? இது உங்களுடைய கேள்வி. இது சத்தியம் இருக்கிறதா இல்லையா? நாளைக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க தெரியாது. அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சீங்க? நீங்க இல்லை, நான் தான் கொடுத்தேன் ஒரு சோதனைக்காக. என்ன சொல்றீங்கன்னு பார்க்கறதுக்காக வேண்டி. ஆக உங்களுடைய உயிர்களையும் அந்த உயிர்கள் சம்பாதித்த பொருள்களையும் சொர்க்கம் இருக்கிறது என்ற விலைக்கு நான் வாங்கிக் கொண்டேன். என் கையில் இருக்குதுன்னு இப்ப நம்புங்க, உங்க கையில் இருக்குதுன்னு நம்பாதீங்க. இந்த நிலையிலிருந்து நாளைய வாழ்க்கை முழுமைக்கும் ஆவாது. இன்றிலிருந்தாவது நான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கேன் என்று பொருளின் அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கை கொள்ள ஆரம்பியுங்கள். உங்களுடைய நம்பிக்கை உயரட்டும். நிச்சயமாக உங்களை சார்ந்தவர்கள் இந்த வழியை நீங்கள் நினைத்திருக்கும் பொழுது உங்களை விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் உங்களுக்கு கொஞ்சம் பொருள்கள் குறைய ஆரம்பிக்கும். முன்ன மாதிரி அவன் உற்சாகமாக இல்லை, முன்ன மாதிரி அவன் இல்லை, சோம்பேறித்தனமாயிட்டான். இங்கு எவ்வளவு தூரத்துக்கு ஊட்டம் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அதனுடைய வாழ்க்கை எப்படி தீமைகளை நீக்கி நன்மைகளை கொண்டு வரப்போகிறது என்பது தெரியாது. அவர்கள் இறைவனை நம்பிக்கை கொள்ளவில்லை, தங்களையே தெய்வங்களாக எண்ணிக்கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தெய்வத்திற்கு தன்னை இணையாக்கி கொண்டிருக்கிறார்கள். தெய்வமே தெய்வமே என்றால் நிச்சயமாக சோறுபடாது. ஏதாவது ஒரு மனித உருவத்தில் வந்துதான் நமக்கு வாழ்வடிக்கும். அந்த மனிதரும் நானாக இருந்துட்டு போகிறேன், பெருமை என்று எனக்கு உண்டு. இந்த கடவுள் என்ற பெருமை மற்றவர்கள் வந்துடக்கூடாது. அதனால நானே கடவுளாக இருக்கேன். கடவுள் எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க. ஒவ்வொரு கடவுளும் கடவுளேன்னு கூப்பிடக்கூடிய அளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப ஏன் இப்ப கூட கடவுள் வருஷம் போதுன்னு நம்ப முடியல. இந்த பாதையை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய மக்கள் உங்களை வெட்டுவார்கள், நீங்களும் அவருடைய உறவை துண்டிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் நியாயமாக உங்களுடைய இறைவனம் தஞ்சமடையுங்கள். மனிதர்களிடம் தேவையில்லாமல் இதற்கான விளக்கத்தை கூறி வீண் விவாதத்திற்குள் ஆக்கிக் கொண்டு அவர்கள் உங்களுடைய நன்மைகளை நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். உங்களுக்கு அந்த கடமை பகிர்வுகள் ஆவார்கள். உங்களுக்கு என்னைக்கு உங்களுக்கு நிகழும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. உதாரணமாக இங்கே யாருக்காவது சுகமான பிரசவம் நடக்கட்டும், வீட்டில் நடக்கட்டும், டாக்டர்கள் வேண்டாம்னு சொன்னால் அது எப்படி? நாங்கள் தான் டாக்டர்கிட்ட போய் தான் பத்துக்கிட்டோம், நீங்கள் எப்படி பத்துப்பீங்க? சுகமான பிரசவம் நடக்கட்டும்னு விரும்புனா என்ன தப்பு இருக்கிறதுல? இல்லை, டாக்டர் காமிச்சி ஆகணும். அப்படி காமிக்கல, மருந்துகள் வேண்டாம் அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் இவனுக்கு எதாவது நடக்கட்டும், அப்போ பிடிப்போம். அந்த 10 மாசம் காத்துட்டு இருப்பாங்க. இவங்க பிரசவத்துக்கு காத்துட்டு இருப்பாங்க, என்ன கேடு வந்து சொல்லிட்டு அவங்க காத்துட்டு இருக்காங்க. நீங்கள் அவர்களை துண்டிக்க வேண்டியிருக்கும், அவர்களும் உங்களை துண்டிப்பார்கள். அவர்களோடு ஒட்டி உருளாடி கொண்டிருக்கும் பொழுது நம்பிக்கை நிச்சயமாக சிதறும், உயிரோட்டம் சிதறும். அவர்கள் விரும்பியது அங்கிருக்கிறது, உங்களுக்கும் பயம் ஏற்படும் என்னாகுமோ என்று. உயிரோட்டம் கெட்டுவிட்டது, அங்கு பிரசவமும் அதே கதியில் தான் நடக்கும். யார் பொருளை நம்பி வாழ்கின்றார்களோ, இறைவனிடம் இருக்கின்றது என்ற பொருளும் என்ற வாழ்வும் என்ற உயிரும் அவனிடம் இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்கின்றார்களோ, அவர்களோடு உங்களுடைய உறவு நிகழட்டும். அவ்விதமாக இல்லை, ஒரு பேருக்காக பேச்சுக்காக தான் இறைவன் தவிர மற்றபடி அவனை நம்பி வாழக்கூடாது. அப்படியே நம்பினாலும் ஏதாவது மனித உருவத்தில் தான் வர வேண்டும். அந்த மனித உருவம் என்று வரும்பொழுது நாம் எல்லாம் இருக்கின்றோம், நான் மட்டும் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு விரும்புகிறீர்கள். பெருமை யாருக்குமே குறைவாக இல்லை. அந்த பெருமையில் வாழக்கூடியவர்கள் மனித உருவத்தில் தான் இறைவன் வருவான் என்று கூறும்பொழுது தங்களை அவர்கள் இறைவனாக ஆக்கிக் கொள்ள விரும்புகின்றார்கள் ஒவ்வொருவரும். நிச்சயமாக நாம் மரணிப்பவர்கள், இறைவன் மரணிக்க மாட்டான். நமக்கு கவலைகள் உண்டு, இறைவனுக்கு கவலைகள் தான் கிடையாது. அவன் படைப்பவன், நாமோ நம்மை அடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நான் பெருமை கொண்டிருக்கின்றேன். பெருமையை நான் என்ற அந்த பெருமையை இன்று நாம் கைவிட வேண்டும். நீ ஒருவன் தான் என்ற அந்த பணிவையும் அந்த சரணாகதியையும் நாம் என்று கொள்கின்றோம். நாளைய வாழ்க்கை இறைவனிடம் இருக்கின்றது. இந்த வியாபாரத்தை பற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். நிச்சயமாக இறைவன் வாக்கு மீறாதவன், வாக்கு தவறாதவன். இறை நம்பிக்கை உடையவர்கள் இந்த விதமாக இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக இப்பொழுது இருக்கின்றான். கவலையும் இல்லை, பயமும் இல்லை, சாந்தமும் சமாதானம் நிலைத்திருக்கின்றது. கஷ்டங்களோடு வந்தீர்கள், அந்த கஷ்டங்களும் கிடையாது. இது தொடர வேண்டும். நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கை இன்று அமையட்டும்.